இத்தனை மனிதர்கள் மாத கணக்கில் விரதம் இருப்பதை காணலாம்.
And why are they doing it? They want to get some material benefits.
ஏன் அதை செய்கிறார்கள்? ஏதோ ஒரு லௌகிக பொருளை திரும்ப பெறுவதற்காக செய்கின்றனர்.
So this verse is stating that that is not the purpose.
இந்த பதத்தின்படி அத்தகைய செயல்கள் தவமாகாது.
Those types of actions are called asat.
அத்தகைய செயல்கள் அசத் என்று இங்கு விளக்கப்பட்டுள்ளது.
The opposite of asat is sat.
அசத்துக்கு எதிர்மறை சத், சத்தியம்.
So sat means that it is dedicated to the Supreme Lord.
சத், சத்தியம் என்பது பகவானுக்காக அர்ப்பணிக்கப்படுவதாகும்.
It also means it is proper.
அதையும் சரியான வழியில் செய்யப்பட வேண்டும்.
Asat means it is temporary and it is improper.
அசத் என்பது தற்காலிகமானது, சரியானதல்ல, தவறானது.
Therefore the results when we don't dedicate it to the Supreme Lord are considered to be detrimental to us.
பகவானுக்கு அர்ப்பணிக்காத பொழுது நமக்கு கிடைக்கும் பலன்கள் அனைத்தும் நமக்கு தடங்கல்களை உருவாக்கக்கூடியதாகவே விளங்குகின்றன.
So therefore the instruction here is that we have to do all of our sacrifice, our charity and our austerity for the Supreme Lord.
ஆகவே இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல், நாம் செய்யும் தவம், யாகங்கள் மற்றும் தானம் அனைத்தும் பகவானது இன்பத்திற்காக செய்யப்பட வேண்டும் என்பதாகும்.
Of course, it may be a little difficult to do that.
இது சிறிது கடினமான வழிமுறையாக இருக்கலாம்.
Of course, if we're doing sacrifice, we can say, okay, I'm sacrificing to the Supreme Lord. Not so difficult.
நம் யாகம் செய்யப்படுவது அது பகவானது இன்பத்திற்காக செய்ய வேண்டும் என்பது அவ்வளவு சுலபமானதல்ல.
But if the sacrifice is to a devata, how does it go to the Supreme Lord?
நாம் தேவதைகளுக்கு இந்த யாகத்தை செய்தாலும் அதுவும் பகவானே சென்றடைகிறது.
So the way we can do that is to understand that within the devatas, there is also the Supreme Lord.
இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால், தேவர்களுக்கு உள்ளும் பகவான் வீற்றிருக்கின்றார்.
So let us offer it to the Paramatma within the devatas.
தேவர்களுக்கு உள் அமர்ந்திருக்கும் பரமாத்மாவிற்கு அது மறைமுகமாக அர்ப்பணிக்கப்படுகின்றது.
And if we're giving charity to people, how is that the Supreme Lord?
மனிதர்களுக்கு நாம் தானம் செய்யும்போது அது எவ்வாறு பகவானை சென்றடைகிறது?
So we can think again of the Paramatma within the person. So we're trying to please him.
மறுபடியும் அந்த தானமானது நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அந்த நபருக்குள் வீட்டிற்கும் பரமாத்மாவிற்கு சென்றடைவது மறைமுகமாக சென்றடைகிறது.
And when we do austerity, we're not doing it to get a material result. We're doing it to control our senses so we can concentrate on the Supreme Lord.
நாம் இந்த தவங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய இன்பத்திற்காக செய்வதில்லை, நம்மளுடைய புலன்களை அடக்கி நம்முள் விட்டிருக்கும் பரமாத்மா அல்லது பகவானுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு காரணத்திற்காக அதை செய்ய வேண்டும்.
So these are ways of converting these processes into a spiritual process.
இவ்வாறு நாம் செய்வதன் மூலமாக நாம் செய்யும் செயல்களை ஆன்மீகமயமாக்க முடியும்.
However, there's a more direct way also.
எப்படி இருந்தாலும் இந்த மறைமுகமான வழியின்றி ஒரு நேரடியான வழியும் உண்டு.
Instead of having to concentrate on the karma or within the devatas or when we're looking at these, why don't we simply offer to the Supreme Lord directly?
நாம் தேவர்கள் உள் வீற்றிருக்கும் பரமாத்மாவையோ அல்லது தானம் கொடுப்பவர்களின் மனதில் வீற்றிருக்கும் பரமாத்மாவையோ அல்லது நமது மனதில் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கோ மறைமுகமாக அர்ப்பணங்கள் செய்வதை விட ஏன் நேரடியாக பகவானுக்கு முழுமுதல் கடவுளுக்கு அந்த அர்ப்பணங்களை செய்யக்கூடாது?
So when we offer directly to the Supreme Lord without expecting material things for ourselves, that is called bhakti.
ஆகவே பகவானுக்கு முழுமுதல் கடவுளுக்கு நாம் இந்த அர்ப்பணங்களை நேரடியாக எந்த விதமான லௌகிக எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், எந்த விதமான சுய விருப்ப வெறுப்புகளும் இல்லாமல் செய்வோமே ஆனால் அதுவே பக்தி என்று கூறப்படுகிறது.
So this is considered to be superior process.
இந்த வழிமுறை மேன்மையான ஒரு வழிமுறையாகும்.
It is also easier because we're directly approaching the Lord rather than indirectly.
இது மேலும் சுலபமான வழிமுறை, ஏனெனில் நாம் இங்கு நேரடியாக பகவானை அணுகுகின்றோம்.
It is also more effective.
மேலும் இது மிகவும் பலனளிக்கக்கூடிய முறை.
The Lord is more pleased if we directly offer to him rather than indirectly.
ஏனெனில் நாம் நேரடியாக பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்படுது அவர் திருப்தி அடைகின்றார், மறைமுகமாக நான் செய்யப்படுது அது சுற்றுவழியாகின்றது.
This means that we get the result easier.
அதாவது நாம் பலன்களை மிகவும் சுலபமாக பெற முடியும்.
So therefore, in the Bhagavad Gita, though Krishna talks about sacrifice and penance and other things, and Karma Yoga and Gyan Yoga and Astanga Yoga, ultimately he recommends Bhakti Yoga as the process.
அகிலேதான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் பல்வேறு விதமான யாகங்கள், தானங்கள், தவங்கள் மற்றும் ஞான யோகம், கர்மயோகம், அஷ்டாங்க யோகம் என பலவிதமான வழிமுறைகளை பற்றி விளக்கி கூறினாலும் இறுதியில் பக்தி யோகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார்.
So the question will arise, why do we have other things at all? Why not just bhakti?
ஆகவே இந்த கேள்விகள் எல்லாம், நாம் ஏன் அடுத்த மித்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஏன் பக்தி யோகத்தை மேற்கொள்ளக்கூடாது?
And the answer is, some people do not have the faith to do bhakti.
இதற்கு பதில் என்னவெனில், பெரும்பாலான மக்கள் பக்தி யோகத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை.
And many people have material desires.
மேலும் பெரும்பாலான மக்கள் லௌகிக ஆசைகள் நிறைந்தவர்களாக விளங்குகின்றனர்.
However, to help purify these people, this process is given. You do the sacrifice and whatever, but eventually you somehow indirectly related to the Lord.
இத்தகைய மக்கள்கள் பயனடைவதற்காக இந்த மறைமுகமான வழிகள் அனைத்தும் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன.
And when we have strong faith in the Lord, then we discard everything else and directly worship the Lord.
அதுவே நமக்கு பகவானின் மீது மிகுந்த பற்று நம்பிக்கை இருக்குமாயின் இவ்வழிமுறைகளை எல்லாம் விடுத்து நேரடியாக அவனிடம் சரணடையலாம்.
So therefore these other processes are secondary to bhakti.
எனவே தான் மற்ற வழிமுறைகள் அனைத்தும் பக்தி யோகத்திற்கு இரண்டாம் பட்சமாக ஆகி வருகின்றன.
The process of bhakti means, as I said, directly offering to the Lord.
நான் ஏற்கனவே கூறியது போல் பக்தி யோகம் என்பது பகவானுக்கு நேரடியாக நாம் அர்ப்பணம் செய்வதாகும்.
So fortunately, we have many ways in which we can do that, not just one way.
அதிர்ஷ்டவசமாக இதை செய்வதற்கு நமக்கு பல வழிமுறைகள் உள்ளன.
So we can actually use all of our senses.
உண்மையில் கூறப்போனால் நமது புலன்கள் அனைத்தையும் நாம் இதற்காக உபயோகிக்க முடியும்.
So of course we can use our hands, we can offer things to the Lord using the hands.
நம்ம உதாரணத்துக்கு நம்மளுடைய கைகளை கொண்டு பகவானுக்கு ஏதாவது அர்ப்பணம் செய்ய முடியும்.
How do we use the feet?
கால்களை எவ்வாறு உபயோகிக்க முடியும்?
We can't offer with our feet.
கால்களை கொண்டு நாம் எதையும் அர்ப்பணம் பண்ண முடியாது.
We can use the feet to go to the temple of the Lord.
ஆனால் கோவிலுக்கு நடந்து செல்ல அந்த கால்களை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்.
We can use the feet to circle around the temple of the Lord.
இந்த கால்களை கொண்டு பகவானது பரிகிரமா வரலாம், கோயிலை சுத்தி வரலாம், பிரதட்சணம் செய்யலாம்.
So that is considered to be a service to the Lord, a glorification to the Lord. It is a type of bhakti.
மேலும் பகவானை புகழ் பாடுவது என்பது மற்றொரு விதமான சேவை. இதுவும் பக்தியில் ஒரு வகமே.
It is very powerful.
மேலும் இது மிகவும் சக்தி வாய்ந்த முறையாகும்.
So instead of walking down the street, if we walk to the temple of the Lord, we get very great spiritual advancement.
ஆகவே நாம் வெறுமையாக தெருக்களில் அலைவதை விட பகவானை சுற்றி பிரதட்சிணம் வந்தோமேயானால் அதனால் நமக்கு பெரும் பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு.
If you, the procession of the Lord goes and you follow after the procession, that is considered to be an act of bhakti.
மேலும் பகவான் பவனி வரும் பொழுது அவரை பின்பற்றி நாம் நடந்தோமேயானால் அது பெரும் பக்தி செயலாக கருதப்படுகின்றது.
So we can engage the hands and the feet in many ways.
ஆகவே கரங்களையும் கால்களையும் நாம் பல விதங்களில் பகவானுக்கு சேவை செய்ய ஈடுபடுத்தலாம்.
So we can engage the eyes.
நமது கண்களையும் அதே போன்று பக்தியில் ஈடுபடுத்தலாம்.
So the eyes are very important because usually all of our perceptions are through the eye.
கண்கள் மிகவும் முக்கியமான ஒரு புலன், ஏனெனில் நாம் புரிந்து கொள்வதை அனைத்தும் பெரும்பாலும் கண்களின் வழியாகவே ஆரம்பிக்கின்றது.
Development of science is largely based on perceptions through the eye.
நாம் எதை ஒரு மனதில் ரூபம் எடுத்துக்கொண்டாலும் அது கண்களின் மூலமாகவே ஆரம்பிக்கப்படுகின்றது.
Most of our information and knowledge comes through the eye.
நமக்கு பெரும் ஞானம், பெரும் பகுதியான ஞானம் கண்களின் மூலமாகவே வருகின்றது.
Unfortunately, most of that knowledge is all material.
எதிர்பாராத விதமாக நாம் பெறும் இந்த ஞானம் பெரிதும் லௌகிகமானவையாக
அமைகின்றன.
நாம் இந்த கண்களை எவ்வாறு உபயோகிக்க முடியும்?
Very simple. We can see the deity of the Lord. That's why we have the temple.
சாதாரணமானது பகவானது ரூபத்தை கோவில்களில் தரிசனம் செய்வதன் மூலமாக நமது கண்களுக்கு பாக்கியம் அளிக்கலாம்.
So simply looking at the Lord, that is a type of bhakti.
பகவானை பார்ப்பதுவே ஒரு விதமான பக்தி செய்யலாம்.
Or seeing the festivals of the Lord is bhakti.
பகவானது திருவிழாக்கள் பண்டிகைகள் நடக்கும்போது அதை பார்த்தால் அதுவும் பக்தியின் ஒரு செயலே.
So next week we have the festival of Krishna's appearance day, Jamashtami. So that is an act of bhakti to look at the celebration of Krishna's birth.
அடுத்த வாரம் கிருஷ்ணரது அவதார தினம் வருகின்றது. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருக்கோவிலில் கொண்டாடப்படுகின்றது. அன்று வந்து நாம் பகவானை தரிசிப்பதும் ஒரு பக்தியின் செயலே ஆகும்.
To see the aarti of the Lord, that is considered bhakti.
பகவானுக்கு ஆர்த்தி எடுக்கும் பொழுது அதை நாம் தரிசனம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுவும் பக்தி செயலே.
Of course we can use our other senses. We use the sense of smell to smell the incense offered to the Lord or the flowers offered to the Lord.
நமது நுகரும் சக்தியை பகவானுக்கு அர்ப்பணிக்கும் ஊதுவத்திகளிலிருந்து ஏற்படும் மனத்தை உட்கொள்வதன் மூலமோ அல்லது புஷ்பங்களை நுகர்வதன் மூலமோ உபயோகித்துக் கொள்ளலாம்.
And we use the tongue to taste the prasadam which has been offered to the Lord.
நாமினை கிருஷ்ண பிரசாதத்தை உட்கொள்வதற்கு உபயோகிக்கலாம்.
We can use the voice to do kirtan.
நமது குரலை பகவானது புகழ் பாடுவதற்காக உபயோகிக்கலாம்.
Or we can recite scripture.
சாஸ்திரங்களை படிக்கலாம்.
Or we can explain scripture to someone else.
சாஸ்திரங்களை பிறருக்கு விளக்கி கூறலாம்.
So this is all types of bhakti.
இவை அனைத்தும் பக்தியின் செயல்களே.
We can use the mind also.
நமது மனதை கூட நாம் பக்தியில் ஈடுபடுத்தலாம்.
So if we think of the Lord, that is called smaranam.
பகவானை பற்றி நாம் நினைப்போம் ஆனால் அது ஸ்மரணம் என்று கூறப்படுகிறது.
We can think of the Lord's name, we can think of the Lord's form, we can think of the Lord's qualities, we can think of the Lord's leela.
பகவானது நாமத்தை நாம் நினைவில் கொள்ளலாம், அவரது ரூபத்தை நாம் நினைவில் கொள்ளலாம், அவரது லீலைகளை நினைவில் கொள்ளலாம். இவ்வாறாக நாம் பல விதங்களில் நமது மனதை உபயோகப்படுத்தலாம் பகவானது பக்தியில் ஈடுபடுத்த.
So it is said we have maybe 60,000 thoughts a day.
60,000 60,000 எண்ணங்கள் மனதில் ஓட முடியும்.
And all maya.
ஆனா அவை அனைத்தும் நாம் பெரும்பாலும் லௌகிகத்தில் மாயையை பற்றியே நினைக்கின்றோம்.
So instead of that we should be thinking of Krishna all the time.
அதற்கு பதிலாக நாம் கிருஷ்ணரை மட்டுமே நினைக்க முடியுமானால் அது பெரும் பக்தி சேவையாகும்.
So we have plenty to think of. We have Krishna's form, qualities and activities.
ஆகவே நாம் இதை செய்வதற்கு கிருஷ்ணருடைய நாமம், அவரது ரூபம், அவரது லட்சணங்கள், அவரது லீலைகள் இவற்றை அறிந்து கொள்ள வேண்டும்.
So when that thought becomes very concentrated, then it is called dhyana, meditation.
இது மிகவும் தீவிரமாக செய்யப்படும் பொழுது தியானம் என்று கூறப்படுகிறது.
And when it is continuous, it is called samadhi.
இது தொடர்ச்சியாக ஏற்படுமேயானால் சமாதி என்ற நிலை என்று கூறப்படுகிறது.
So in this way, we can engage the mind.
இவ்வாறாக நாம் நமது மனதை பக்தியில் பக்தி சேவையில் ஈடுபடுத்த முடியும்.
So these are ways in which we can directly use our senses and mind for serving the Supreme Lord.
ஆகவே இவ்வாறாக நாம் நமது புலன்களையும் மனதையும் பகவானது சேவையில் நேரடியாக ஈடுபடுத்த முடியும்.
These forms are more effective. They give quicker and better result than doing sacrifice or charity work or tapasya, etc.
இத்தகைய பக்தி செயல்கள் மிகவும் சுலபமானவை, நமக்கு நேரடியான பலன்களை கொடுக்கக்கூடியவை. நாம் மறைமுகமாக யாகங்கள், தானங்கள், மற்ற வகையான தவங்கள் செய்வதை விட இது இந்த இத்தகைய ஒரு பக்தி மார்க்கத்தின் மூலம் நமது பெரும் பாக்கியத்தை எளிமையாக, சுலபமாக, சீக்கிரமே பெற முடியும்.
Of all of these processes of bhakti, the most powerful is chanting the name of the Lord.
பக்தியின் பல்வேறு விதமான மார்க்கங்களில் மிகவும் சிறந்த முறை என்னவெனில் நாம சங்கீர்த்தனம், நாமங்களை ஜபிப்பது, உச்சரிப்பது.
So I said that we can meditate on the name and the form and the qualities and pastimes of the Lord.
நான் ஏற்கனவே கூறியது போல் நாம் பகவானது ரூபம், அவரது நாமம், அவரது லீலைகள், அவரது லட்சணங்கள் மீது நாம் தியானம் செய்ய முடியும்.
But within the name itself we have the form, the qualities and the pastimes of the Lord.
ஆனால் நாமத்தை மட்டும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதனுள்ளேயே அவரது ரூபம், அவரது லட்சணங்கள், அவரது லீலைகள் அனைத்தும் அடங்கியுள்ளன.
So what do we do with the name? We do kirtan. We can use the tongue and the voice to glorify.
இந்த நாமத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? நமது நாவினை உபயோகப்படுத்தி அவரது புகழ் பாடலாம், சங்கீர்த்தனம் செய்யலாம், நாமத்தை உச்சரிக்கலாம்.
We can also hear the name.
மேலும் நாம் ஸ்மரணம், காதை கொண்டு இந்த நாமத்தினை கேட்கவும் செய்யலாம்.
So we hear the name and then we remember the name. Smaranam is the mind.
இவ்வாறு அவரது நாமத்தை கேட்பதன் மூலம் அவரை மனதில் நிலைநிறுத்தி தியானம் செய்ய முடியும்.
So we use the voice and we use the ear and we use the mind.
நமது குரல், காது, மனது ஆகிய அனைத்தையும் பக்தியில் நாம் ஈடுபடுத்த முடியும்.
Furthermore, this is considered to be the Yuga Dharma. This is the effective process for the age of Kali.
மேலும் இந்த வழிமுறை இந்த யுகத்துக்கு ஏற்ற ஒரு தர்மமாக வழிமுறையாக கூறப்பட்டுள்ளது.
And it becomes very prominent because people nowadays are not qualified to do any of the other processes.
மேலும் இது பிரசித்தமானதாக ஏன் விளங்குகிறது எனில், பெரும்பாலான மக்கள் வேறு எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றுவதற்கான தகுதியை பெற்றிருப்பதில்லை.
We also have the special mercy of Chaitanya Mahaprabhu.
மகான் சைதன்ய மகாபிரபுவின் தனி சிறந்த கருணை உள்ளதால் நாம் இத்தகைய செயலில் ஏற்பட முடியும்.
He is considered to be the most merciful avatar.
சைதன்ய மகாபிரபு கருணா அவதார், மிகவும் கருணை வாய்ந்த அவதாரமாக கருதப்படுகின்றார்.
So Chaitanya Mahaprabhu has taught Sankirtan as the main type of activity for the people of Kali Yuga.
சைதன்ய மகாபிரபு அவர்கள் இந்த கலியுகத்து மக்களின் நன்மைக்காக சங்கீர்த்தனத்தை ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாக பரிந்துரைத்துள்ளார்.
So we can do all types of bhakti, but the main activity we should do is chanting Krishna's name.
ஆகவே நாம் பல்வேறு முறைகளில் பல்வேறு விதமான பக்திகளை மேற்கொண்டாலும் ஹரிநாமத்தை உச்சரிப்பதையே ஒரு சிறந்த மேன்மையான வழியாக ஏற்றுக்கொண்டு அதை நம்மளுடைய முதன்மையான வழிபாட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள்?